السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه والله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا تحاسدوا ولا تناجشوا ولا تباغلوا ولا تدابروا وكنوا عبادا لا إخوانا المسلم أخو المسلم رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்றாரலாலனும் நிகரற்ற அன்புடையவனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களாகிய முஸ்லீம்கள் மூமீன்கள் அனைவர்கள் பெயரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹுனுடைய வீட்டில் ஒன்று குழுமியிருக்கும் இறைநேசச் செல்வர்களே, அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியுள்ள நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுவார். எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ, அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் எப்படி எங்களுக்கு வணக்க வழிபாடுகளை கற்றுத் தந்திருக்கிறதோ, தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, சக்காத்தை பற்றி, ஏனைய வணக்க வழிபாடுகளை பற்றி எந்த அளவு கற்றுத் தந்திருக்கிறதோ, அதே போல அல்லது அதைவிட முக்கியமாக எங்களுக்கு நல்ல குடத்தை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது சகோதரர்களே. அதனால்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் நற்குணம் பூர்த்தியாகாத வரை அவர் ஒரு முழுமையான ஒரு பூர்த்தியான மூமினாக ஆக முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்சனுஹும் குலுகா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈமானிலே பூர்த்தியானவர்கள், விசுவாசத்திலே பூர்த்தியானவர்கள் யார் தெரியுமா? நல்ல குடம் உள்ளவர்கள், பிறரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே பொறாமை கிடையாது, பிறருக்கு தீங்கு செய்வது கிடையாது, பிறருக்கு அநீதி இழைப்பது கிடையாது, இவர்கள்தான் மூமின்களிலே பூர்த்தியானவர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் ஈமானிலே பூர்த்தியாக வேண்டுமானால் முழுமையாக அல்லாஹ்வை விசுவாசித்தவர்களாக ஈமான்தாரிகளாக நாம் மாற வேண்டுமானால் எங்களிடத்திலே நல்ல குணம் வர வேண்டும் அன்பு சகோதரர்களே. அதனால் தான் பிறர் மீது பொறாமைப்படுவதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடிய நோய்க்கு ஒப்பிடுகிறார். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தப்ப இலைக்கும் தாஉல் உமம் கவுலக்கும், உங்களுக்கு முன்னால் சென்ற அந்த யூத கிறிஸ்தவர்கள் யகூதிகள் நசாராக்களிடத்திலே இருந்த இஸ்லாத்துக்கு முன்பு அந்த ஜாகிலியா காலத்திலே இருந்த ஒரு நோய் மீண்டும் உங்களுக்கு மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு மத்தியிலே ஊடுருவி கொண்டிருக்கிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அன்பு சகோதரர்களே, பிறர் மீது பொறாமைப்படுவதை, பிறர் மீது பொறாமைப்பட்டு அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வதை, அடுத்தவர்களை பற்றி அடுத்தவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்கள் மீது அவர்களுக்கு அவதாவது புறம் பேசுவது, அவர்களை பற்றி கோல் சொல்லி திரிவது, அடுத்தவர்களுடைய குறை தேடுவது, குறைகளை அம்பலப்படுத்துவது, இது போன்ற காரியங்கள் இருக்கிறது. இஸ்லாம் இதை பெரிய ஒரு குற்றமாக வர்ணித்திருக்கிறது சகோதரர்களே. அதனால் தான் பொறுமையை பொறாமையை பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மோசமான நோய் என்று வர்ணிக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்திலே இஸ்லாத்துக்கு முன்பு அந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு நோய் மீண்டும் உங்களுக்கு மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது, ஊடுருவி கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் அல் ஹஸது வல் பக்லா, பொறாமைப்படுவதும் ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொள்ளுவதும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த பொறாமை இருக்கிறதே, பொறாமையும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைத்துக் கொள்ளுவது, ஒரு முஸ்லிம் மீது குரோதப்படுவது, இந்த விடயங்கள் இருக்கிறதே, இது மார்க்கத்தை மொட்டையடித்துவிடும். அன்பு சகோதரர்களே, ஒருவருடைய தொழுகையை அது இல்லாமலாக்கிவிடும். தொழுகையினுடைய நன்மையை, விக்கினுடைய நன்மையை, அவருடைய சதக்காவுடைய நன்மையை, அவர் செய்த நல்ல காரியங்களுடைய நன்மைகளை அது பாழாக்கிவிடும் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த பொறாமையும் கோபமும் இருக்கிறது, அது மார்க்கத்தை தீனை மொட்டையடிக்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அது லா அகூலு தஹலிக்கு ஷஅர், அது முடியை மொட்டி அடிக்கிறது என்று நான் சொல்லவில்லை. எப்படி பாபரின் கத்தி, நாவிதனின் கத்தி எப்படி தலையை மொட்டை அடித்து விடுகிறதோ, ரோமங்களை மொட்டை அடித்து விடுகிறதோ, இதே போல ஒருவருடைய தீனை, ஒருவருடைய மார்க்கத்தை அது மொட்டையடித்து விடுகிறது இந்த பொறாமையும் இந்த கோபமும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிற, அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு ஒரு நபர் வருகிறார். அவர் நபி அவர்களுடைய மஜ்லிஸுக்கு ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் வருகிறார். அவர் வருகின்ற பொழுது அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தோழர்களே இதோ பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த வழியாக ஒரு சொர்க்கத்து மனிதர் வருகிறார். உங்களின் பக்கம் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து மனிதர் ஒருவர் இங்கே வந்து உட்காருகிறார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, உலகத்திலேயே நபி அவர்களுடைய கண் முன்னாலேயே நபி அவர்களுடைய சபைக்கு வந்து உட்காருகின்ற பொழுது அவரை பார்த்து நபி அவர்கள் சொர்க்கத்து மனிதர் என்று சொல்கிறதாக இருந்தால், அன்பு சகோதரர்களே, அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று சிந்தித்து பாருங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை சொர்க்கத்து மனிதர் என்று சொன்னார்கள்? ஒரு நாள் அல்ல, மூன்று நாள் நபி அவர்களுடைய சபைக்கு அவர் வந்து உட்காருகின்ற பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், தோழர்களே இதோ வந்து உட்காருகிறாரே அந்த மனிதர், சொர்க்கத்து மனிதர் என்று சொல்லுகிறார். அங்கே அந்த ஹதீஸை அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், சஹாபாக்களிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார், அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. மூன்று நாளும் சபையிலே வந்து உட்காருகின்ற பொழுது நபி அவர்கள் இவரை சொர்க்கத்து மனிதர், இதோ பார்த்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் சொர்க்கத்து மனிதரை பார்க்க வேண்டுமானால் இவரை பாருங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்களே, காரணம் என்ன என்று ஆச்சரியப்பட்டு இவர் வந்து அவரிடத்திலே கேட்கிறார், உங்களுடைய வீட்டிலே தங்குவதற்கு அனுமதி தருகிறீர்களா? அன்பு சகோதரர்களே, இவர் அவருடைய வீட்டிலே போய் ஏன் தங்குகிறார் என்றால், நபி அவர்கள் இவரை சொர்க்கத்து மனிதர் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? இவர் வீட்டிலே அதிகம் அதிகமாக இரவு நேர தொழுகையிலே ஈடுபடுகிறாரா? கூடுதலாக நல்லமல்களிலே ஈடுபடுகிறாரா? அதிகமாக நம்மளை விட தர்மத்திலே சதக்காவிலே ஈடுபடுகிறாரா என்று அவருடைய அந்த தனிப்பட்ட அமல்களை பார்ப்பதற்காக. ஆனால் அவரும் அனுமதி கொடுக்கிறார், அவருடைய வீட்டிலே போய் அன்பு சகோதரர்களே இவர் உட்காருகிறார், மூன்று நாள் தங்குகிறார். இவருக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது, நபி அவர்கள் இந்த மனிதரை சொர்க்கத்துக்குரியவர், சொர்க்கத்து மனிதர் என்று சொன்னார்களே. ஆனால் அப்படி கூடுதலாக எந்த ஒரு நற்கர்மத்தையும் இவர்களை காணவில்லையே. எங்களைப் போலதானே அமல் செய்கிறார். தூங்குகிற நேரத்திலே இவர் கொஞ்சம் திக்ருகளை செய்து கொள்ளுகிறார். இரவையிலே எழும்பி எங்களை போன்று 2-4 ரகாத் தஹஜ்ஜத் தொழுது கொள்ளுகிறார். எங்களை போலதானே இவர் அமல் செய்கிறார். கூடுதலாக எந்த விதமான ஒரு நல்லமலும் செய்யவில்லையே. அப்படி இருக்க நபி அவர்கள் இவர் ஏன் சொர்க்கத்து மனிதர் என்று சொன்னார்கள் என்று ஆச்சரியத்தோடு இவர் தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார். 3 நாட்கள் தங்கிவிட்டு அந்த வீட்டுக்காரரிடத்திலே யாரை குறித்து நபி அவர்கள் சொர்க்கத்து மனிதர் என்று சொன்னாரோ அவரிடத்திலே போவதற்காக விடைபெற்று செல்லுகிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களோட வீட்டில் வந்து தங்கினேன், எனக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய வீட்டிலே 3 நாள் நான் தங்கியதற்கு காரணம், நீங்கள் நபி அவர்களுடைய சபைக்கு வருகின்ற பொழுது 3 நாளும் உங்களை இதோ வருகிறவர் சொர்க்கத்து மனிதர் என்று சொன்னார். நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவர், நபி அவர்களுடைய நாவினால் சொர்க்கத்து மனிதர் என்று நீங்கள் வர்ணிக்கப்பட்டு விட்டீர்களே. எனவே நீங்கள் எப்படி அமல் செய்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு தூரம் இரவு தொழுகையிலே தஹஜ்ஜ தொழுகையிலே ஈடுபடுகிறீர்கள், என்ன வணக்கம் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் உங்களுடைய வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அப்படி ஒன்றும் நான் காணவில்லையே. கூடுதலாக நல்ல அமல்கள் நீங்கள் செய்யவில்லையே. எங்களைப் போலதான் உங்களுடைய அமல்கள் இருக்கிறது என்று சொன்ன பொழுது இவர் சொன்னார், நபி அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக அதிலே ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி என்று சொன்ன பொழுது இவர் போவதற்கு அந்த வந்தவர் விடை பெற்று செல்வதற்கு தயாரானார். அதற்கு பிறகு இவர் கூப்பிட்டு சொன்னார், தோழரே என்னிலே இருக்கிற ஒரு விசேஷமான விடயம் என்னவென்றால், நான் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒருவர் மீதும் பொறாமைப்பட்டது கிடையாது. என்னுடைய உள்ளத்திலே யார் மீதும் வஞ்சகம் கிடையாது. என்னுடைய உள்ளத்திலே யாருடனும் பொறாமை கிடையாது என்று சொன்னதோடு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்று அந்த சஹாபி இவருடைய வீட்டிலே தங்கியவர் அவரை கட்டி அணைத்து சொன்னார், இதுதான் விடயம், இதுதான் விடயம். உங்களை நபி அவர்கள் சொர்க்கத்து மனிதர் என்று புகழுவதற்கு காரணம் உங்களுடைய தஹஜ்ஜ தொழுகை அல்ல, உங்களுடைய நல்லமல்கள் அல்ல, உங்களுடைய சதக்கா தான தர்மம் அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற இந்த நல்ல குணம் தான். நாங்கள் இதற்கு சக்தி பெற மாட்டோம், எங்க எல்லோரும் எல்லாராலும் இவ்வாறு நடக்க முடியாது என்று அவர் புகழ்ந்து விட்டு அந்த இடத்தை விட்டு செல்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால், அமல்களிலே ஒரு உன்னதமான ஒரு அமலாக நல்ல குணம் இருக்கிறது. ஆனால் அன்பு சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிறது என்றால், ஒருவருடைய முன்னேற்றத்தை இன்னொருவருக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது. பாருங்களே, அவர் எங்களை விட பணக்காரனா மாறிட்டார், எங்கள ஊர்ல என்னை விட யாரும் பணக்காரனாக இருக்க கூடாது, ஆனால் இவர் தலை தூக்கிட்டாரே, இவர் பணக்காரனாக ஆகிட்டாரே, என்னுடைய பிள்ளைகளை விட அவருடைய பிள்ளைகள் படிச்சிட்டாரே. சகோதரர்களே, ஒருவர் வீடு கட்டினாலும் அவரோடு பொறாமை, ஒருவர் வாகனம் வாங்கினாலும் அவரோடு பொறாமை, அவருடைய பிள்ளைகள் கல்வியிலே அல்லது அந்தத்திலே முன்னேறினாலும் அதோடு பொறாமை. இப்படி வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊரு, சகோதரர்களே ஒவ்வொரு நபர்களும் பொறாமையோடு வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து தூக்கி வீச வேண்டிய ஒரு கெட்ட குணம், ஒரு கெட்ட குற்ற செயல், ஒரு கெட்ட மோசமான ஒரு பாவச் செயல் தான் பொறாமை. அன்பு சகோதரர்களே, அதனால் தான் அறிஞர்களே இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பொறாமையை பற்றி சொல்லும் பொழுது அது ஜினாவை விட, அது அதே போல அது களவு எடுப்பதை விட அது மிக மோசமான ஒரு பாவமாக இருக்கிறது. அவர்கள் வர்ணிக்கிறார்கள், பொறாமை இருக்கிறதே அல் ஹசத் உம்மஹாத்துல் கபாயிர், எல்லா பாவச்செயல்களுக்கும் தாயாக பொறாமை இருக்கிறது. பொறாமையின் காரணமாகத்தான் ஒருவரை பற்றி புறம் பேசுகிறார்கள், பொறாமையின் காரணமாகத்தான் இன்னொருவரை பற்றி கோல் சொல்லி திரிகிறார்கள், பொறாமையின் காரணமாகத்தான் அன்பு சகோதரர்களே கொலை செய்ய முயற்சி எடுக்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள். பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சூனியம் கூட நடைபெறுகிறது. வெட்கக்கேடான ஒரு காரியம். அன்பு சகோதரர்களே, பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு குற்றமாக, மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது அடுத்தவருக்கு சூனியம் செய்வது. சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது, அதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில அதாவது யதார்த்தத்தை சில அந்தரங்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். சோதனைக்காக அல்லாஹு தஆலா அதை இந்த உம்மத்திலே விட்டு வைத்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அல்லதீன யத்த, அதாவது சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் ஷைத்தானுடைய வசனங்களை பின்பற்றுகிறார்கள். யுஅல்லிமூன நாஸ ஸிஹ்ர், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஸிஹ்ர் இருக்கிறதே சூனியம் செய்வது அடுத்தவனுடைய முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, அடுத்தவனுடைய உயர்வை அந்தஸ்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. என்ன விட முன்னேறிட்டான், இவனை முன்னேற விட கூடாது என்று சகோதரர்களே, சில நபர்கள் நமது முஸ்லீம்களிலே, முஸ்லீம் அல்லாத மத குருக்களிடத்திலே, சாதுமார்களிடத்திலே போய் மந்திரிப்பதும், கொண்டு வந்து கொட்டுவதும், தூவுவதும், இப்படி சிஹருடைய சூனியம் செய்கிற விடயத்திலே ஈடுபடுகிறார். அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் இந்த சிஹரை, சூனியனை, சூனியத்தை பெரும் பாவமாக வர்ணித்திருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஜ்தனிபு சப்அல் முபிதாத், உங்களை அழித்து விடுகிற, உங்களை கொண்டு போய் நரகத்திலே தள்ளுகிற ஏழு பாவங்களை, ஏழு குற்றங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதிலே ஒன்றுதான் அஷ்ருப்பு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது. அன்பு சகோதரர்களே, இணை வைப்பது ஆகப்பெரிய ஒரு குற்றம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த இணை வைத்தலுக்கு பிறகு பெரிய ஒரு பாவமாக நபி அவர்கள் அஸ்ஸிஹர், சூனியத்தை வர்ணிக்கிறார்கள். அதனால் தான் இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, லர்பு சாஹிர் ஹத்து சாஹிர் லர்புஹு பிஸ்ஸைஃப், திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சூனியம் செய்வது அது மிகப்பெரிய ஒரு பாவமாக, அநியாயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருக்கு தண்டனை என்ன தெரியுமா, நர்புஹு பிஸ்ஸைஃப், அவரை கொலை செய்வதுதான், அவரை வாளால் வெட்டுவதுதான் அவருக்குரிய தண்டனை என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் அன்பு சகோதரர்களே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தன்னுடைய அத்தனை கவர்னர்களுக்கும், தன்னுடைய அத்தனை எம்பிமார்களுக்கும் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். ஆங்காங்கே சூனியம் சைத்தான்களை வசப்படுத்திக் கொண்டு யாரெல்லாம் முஸ்லீம்களை குழப்புவதற்காக சூனியம் செய்கிறார்களோ அத்தகைய சூனியக்காரர்களை தேடி பிடித்து அவர்களை கொலை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ரு இப்னு தீனார் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடிதம் எங்களுக்கு கிடைத்த பொழுது எங்களுடைய பகுதிகளிலே சூனியக்காரர்களாக இருந்த நாலு பேரை தேடி பிடித்து அவர்களை நாங்கள் விசாரித்து அவர்களை நாங்கள் கொலை செய்தோம் என்று குறிப்பிடுகிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, எனவே இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செய்வதற்கு, சூனியம் செய்வதற்கு, கொலை செய்வதற்கு, அடுத்தது புறம் பேசுவதற்கு, கோல் சொல்லுவதற்கு, இதற்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய, தூண்டிவிடக்கூடிய ஒரு பாவமாக இந்த பொறாமை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, வாழ்க்கையை பங்கு வைப்பது, வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை பங்கு வைப்பது நாம் தான். நாங்கள் ஒரு சிலருக்கு கூடுதலாக கொடுத்திருக்கிறோம், இன்னும் சிலருக்கு குறைத்து கொடுத்திருக்கிறோம். நாங்கள் தான் ரிஸ்கை பங்கு வைக்கிறோம், நாங்கள் தான் வாழ்வாதாரத்தை பங்கு வைக்கிறோம். அதற்காக நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா? அன்பு சகோதரர்களே, ஒருவர் முன்னேறிவிட்டார், ஒருவர் பணக்காரனாக மாறிவிட்டார், ஒருவர் அறிவாளியாக ஆகிவிட்டார், ஒருவருக்கு சமூகத்திலே அந்தஸ்தும் உயர்வும் இருக்கிறது என்பதற்காக நாம் பொறாமைப்பட்டு தான் என்ன செய்ய, அவரை எங்களுக்கு ஏழையாக்க முடியுமா, அவருடைய தொழிலை எங்களுக்கு பறிக்க முடியுமா? இது ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாத அருவறுப்பான ஒரு குற்றமாக, மிக மோசமான ஒரு பாவச்செயலாக இருக்கிறது. அதனால் தான் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி விறகை, கொல்லி கட்டையை நெருப்பு சாம்பலாக்கி விடுமோ, இதே போல ஒருவனுடைய தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை, அவருடைய அமல்களை எல்லாம் பொறாமை சாம்பலாக்கி விடும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு நலவை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாக அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலே அடுத்த முஸ்லிம்களிலே குறையை எதிர்பார்க்க கூடாது. சிலரை நாங்கள் பார்க்கிறோம், அவரிலே குறை நடக்காதா, இவரிலே குறை நடக்காதா, இவர் பெரிய சூஃபி மாதிரி இருக்கிறாரே, இவரில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அவரை எங்களுக்கு சீரழிக்கலாமே என்று சொல்லி அடுத்தவர்களுடைய குறையே எதிர்பார்க்கிறார்கள். குறை நடப்பதை அன்பு சகோதரர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் ஒரு முஸ்லிம் அவ்வாறு இருக்கக்கூடாது. அடுத்த இஸ்லாமிய சகோதரனுக்கு நலவை நாட வேண்டும், குறை தென்பட்டாலும் அன்பு சகோதரர்களே அந்த குறையை மறைக்க வேண்டும். குறையை மறைப்பது ஹதீஸிலே வருகிறது, உலகத்திலே ஒரு முஸ்லிம் குறை செய்து விட்டார், அந்த குறையை ஊடகத்துக்கு கொடுப்பதா, மீடியாவுக்கு கொடுப்பதா, அந்த குறையை அன்பு சகோதரர்களை சொல்லி திரிவதா, இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஊடகங்களிலே மீடியாக்களிலே ஒரு அருவறுப்பான ஒரு மீடியாவாக Facebook இருப்பதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே அடுத்தவருடைய குறையை சொல்லுவதற்கு, அடுத்தவருடைய குறையை அம்பலப்படுத்துவதற்கு, அடுத்தவரை இழிவுபடுத்துவதற்கு இன்றைய வாலிபர்களும் யுவதிகளும் அதிகமாக இந்த Facebook-ஐ பயன்படுத்துகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு குற்றம், மிகப்பெரிய ஒரு பாவம். ஏனென்றால் ஹராம் ஒரு முஸ்லிமுடைய குற்றத்தை சொல்லி திரிவது. அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவரை ஒருவர் ஒரு ஜனாஸா ஒருவர் மௌத்தாகி ஒருவர் மரணித்து விட்டால் ஒருவரை குளிப்பாட்டுகிற நேரத்திலே அந்த குளிப்பாட்டுகிற நபர் ஏதாவது ஒரு குறையை கண்டுவிட்டார். சகோதரர்களே, அவர் வெளியே வந்து அந்த குறையை சொல்லவில்லை. சில நபர்களை நாங்கள் பார்க்கிறோம், ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு வெளியே வந்து, உங்களுக்கு தெரியுமா நான் தான் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டினேன், அவருடைய வயிறு இப்படி, அவருடைய தொடை இப்படி என்றெல்லாம் குறை சொல்லி திருவார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாசாவை குளிப்பாட்டிய நபர் அவர் அந்த ஜனாசாவிலே கண்ட அந்த குறையை மறைத்து விட்டார், யாரிடத்திலும் சொல்லவில்லை. அதனால் கஃபரல்லாஹு லஹு அர்பஈன கதீரா, ஒரு குறையை, ஜனாசாவுடைய ஒரு குறையை யாருக்கும் சொல்லாமல் மறைத்ததற்காக அல்லாஹ் அந்த நபருடைய பெரும் பாவங்கள், 40 பெரும் பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, ஒரு ஜனாசாவின் குறையை மறைத்ததற்கே அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு வெகுமதியை கொடுப்பதாக இருந்தால், ஹயாத்தோடு இருக்கிற, உயிரோடு இருக்கிற ஒரு நபருடைய ஒரு குறையை மறைப்பது. ஹதீஸிலே வருகிறது, மன் கதம கதம் அல்லாஹு யௌமல் கியாமா, யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறானோ, அவருடைய மானத்தை பாதுகாக்கிறானோ, சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த நபருடைய குறையை மறைப்பான் என்றார். அன்பு சகோதரர்களே, நாம் எல்லாம் வட்டிக்கு பயப்படுகிறோம். ஆம், உண்மையிலே வட்டிக்கு பயப்படத்தான் வேண்டும். வட்டி ஒரு பெரும் பாவம், அது பெரிய ஒரு குற்றம். அதுக்கு அல்லாஹ்விடத்திலே தண்டனை மட்டுமல்ல, அது இருக்கிற சொத்தையும் அழித்து விடும், இருக்கிறதையும் எடுத்து போய்விடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், சதகாவை வளர்க்கிறான் என்றார் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்பு சகோதரர்களே, வட்டி இருக்கிறது, வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி 40 ரிபா. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், 1000 ரூபா கொடுத்து விட்டு 1100 ரூபா எடுப்பதோ, 100000 கொடுத்து விட்டு 150000 எடுப்பதோ, அதுவும் வட்டி தான். ஆனால் வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி 40 ரிபா. இஸ்திதாலத்து ரஜுல் ஃபி இர்லி அஸீஹி, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை மானபங்கப்படுத்துவது. பாசாரிலே உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி, அவர் இப்படியால் என்று சொல்லி ஒருவருடைய மானத்தை இழிவுபடுத்துவது, மானத்தை போக்குவது வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அடுத்த முஸ்லிம்லே எங்க குறை நடக்கிறது, அடுத்த முஸ்லிம் எங்க தப்பு செய்கிறார், அவரை இழிவாக்குவதற்கு என்று அடுத்தவருடைய குறையை தேடக்கூடாது. சிலர்களில் அந்த சிலரை நாங்கள் பார்க்கிறோம், இந்த நாய்கள் மோப்பம் பிடிப்பது போல அடுத்தவருடைய குறைகளை தான் தேடுவார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஸீஅல் ஃபாஹிஸா ஃபில்லதீன ஆமனு, யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிய மக்களிலே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுடைய விஷயத்திலே, யாரெல்லாம் ஒரு மானக்கேடான காரியம், ஒரு பாவச்செயல் வெளியாகுவதை விரும்புகிறார்களோ, அதாவது இவர் இப்படி செய்யக்கூடாதா, இவர் ஏதாவது ஒரு குறை செஞ்சிடக் கூடாதா, அவரை எங்க இழிவுபடுத்துவதற்காக என்று சொல்லி அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுடைய விஷயத்திலே, முஸ்லிம்களுடைய விஷயத்திலே ஒரு மானக்கேடான காரியம், ஒரு அருவறுப்பான காரியம், ஒரு பாவமான காரியம் நடக்குதில்லையா, அதை மீடியாவுக்கு கொடுக்கிறதுக்கு, அதை ஊடகத்துக்கு கொடுக்கிறதுக்கு, அல்லது நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு, அல்லது அவரை பற்றி சொல்லி திரிகிறதுக்கு, இவர்ல இப்படி ஒன்று நடக்குதில்லையா என்று எதிர்பார்க்கிறார்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்படி மூமின்களுடைய விஷயத்திலே ஒரு மானக்காடான காரியம் நடப்பதை எதிர்பார்க்கும். அன்பு சகோதரர்களை, யார்தான் குறை செய்யாமல் இருப்பார்கள், யாருதான் தவறு செய்யாமல் இருப்பார்கள், நாம் எல்லாம் வானத்தில் இருந்து விழுந்தவர்கள் அல்ல, மனிதன் என்றால் தவறு செய்கிறவன் தான். எனவேதான் விசுவாசிகளுடைய விஷயத்திலே அவர்கள் எவ்வளவு பெரிய ஈமான்தாரிகளாக இருந்தாலும் தப்பு நடக்கலாம். எனவே அந்த அவர்களிலே ஒரு தப்பு நடப்பதை உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறார்களே, இவர்களுக்கு லஹும் அதாபுல் அலீம் ஃபித்துன்யா வல்லாஹிரா, இவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது, கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அந்த தண்டனை ஆஹிராவில் மட்டுமல்ல, நரகத்தில் மட்டுமல்ல, ஃபித்துன்யா வல்லாஹிரா, துன்யாவிலும் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது. எப்படி? அரபியில் ஒரு பழமொழியிலே சொல்லுவார்கள், மன் லஹிக்க லுஹிக்க, அடுத்தவரை பார்த்து சிரித்தவன், அடுத்தவனை பார்த்து சிரித்தவன், இவன் சிரிக்கப்படுவான், சிரித்தவன் சிரிக்கப்படுவான் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதே போல அன்பு சகோதரர்களே, அடுத்தவருடைய குறையை பகிரங்கப்படுத்தி தான் சந்தோஷப்பட்டால், ஹதீஸ்லே வருகிறது, அவர் மௌத்தாகுவதற்கு முன்பு அல்லாஹ் அவரை அந்த தவறிலே ஈடுபடுத்துவான். பிறரை எப்படி இவன் இழிவுபடுத்தினானோ அதே போல இவரும் இழிவாக்கப்படுவார் என்பதை ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு நாளும் ஒரு முஸ்லிம் ஒரு அடுத்த முஸ்லிமுடைய குறையை தேடக்கூடாது, குறையை அம்பலப்படுத்தக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அதே போல அங்கே அப்படி குறை தென்பட்டால் அந்த குறையை பகிரங்கப்படுத்தி அதை ஊடகங்களுக்கு கொடுத்து அதை சொல்லி தெரியக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அது மிக மோசமான அருவறுப்பான ஒரு பாவ செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாமியன் என்று சொல்லுகின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமின் யஅலஃப், அல் முஃமின் யஅலஃப் வ யஅலஃப். முஃமின் என்றால் யார், முஸ்லிம் என்றால் யார், அவன் நல்ல குணம் உள்ளவனாக இருப்பான், அடுத்தவர்களோடு அவன் நல்ல முறையிலே பழகுவான், அதே போல பிறரும் இவரோடு பழகுவார்கள், இவர்தான் மூமின் என்றார்கள், முஸ்லிம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய பொருள், அதற்கு இஸ்லாம் மிகப்பெரிய உன்னதமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஐரோப்பிய நாடுகள், அது அதே போல சகோதரர்களே மேற்கத்திய நாடுகள் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசுகிறது, மனித உரிமை பற்றி பேசுகிறது. இந்த உலகத்துக்கு மனித உரிமை பற்றி முதலாவது பேசிய தலைவர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உயிருக்கு, ஒரு மனிதனுடைய பொருளுக்கு, ஒரு மனிதனுடைய அம்மானத்துக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காபத்துல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, புனித காபா, அந்த காபாவை காண வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. அதற்காகத்தான் லட்சக்கணக்கு செலவழித்து அந்த புனித நகருக்கு செல்லுகிறோம். சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு முன்னால் நின்று சொல்லுகிறார்கள், மா அத்தியபகி வ அத்தியப ரீஹகி வ அஸம ஹுர்மதகி, ஏ காபாவே, நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், நீ எவ்வளவு அதாவது கண்ணியமாக இருக்கிறாய், உன்னுடைய மனம் என்ன, வாடை என்ன என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஏ காபாவே, வல் முஃமின், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம், அலமு ஹுர்மதம் மின்கி, உன்னை விட, இந்த காபாவை விட ஒரு முஸ்லிம் கண்ணியமானவன், அல்லாஹ் எப்படி உன்னை கண்ணியமாக்கி வைத்திருக்கிறானோ இதே போல ஒரு முஸ்லிமுடைய பொருளை, ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்தை, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை அல்லாஹு தஆலா கண்ணியமாக்கி வைத்திருக்கிறான். எனவே ஒரு முஸ்லிமுடைய பொருளுக்கு அநியாயம் செய்வது ஹராம், அதை திருடுவது, அதற்கு மோசடி செய்வது ஹராம், அல்லாஹ்விடத்திலே அதற்கு பெரிய குற்றம் இருக்கிறது. அதே போலதான் அவனுடைய ரத்தமும் அவனுடைய உயிரும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று வீட்டுக்கு வீடு, சில வீடுகளுக்குள்ளே பார்க்கிறோம், சில கிராமங்களிலே சகோதரர்களே, பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனோடு பொறாமை, அதே போல அண்ணனுக்கு தம்பியினுடைய முன்னேற்றம் பிடிக்கவில்லை, தம்பிக்கு அண்ணனுடைய முன்னேற்றம் பிடிக்கவில்லை, ஆளுக்கால் ஏசிக் கொள்வதும் பேசிக் கொள்வதும், சகோதரர்களை சண்டையிட்டுக் கொள்வதும், இப்படி ஒருவருக்கு ஒருவர் பொறாமை உள்ளவர்களாக, அதன் காரணமாக குடும்பங்கள் சீரழிந்து அங்கே ஒற்றுமை இல்லாத நிலைமையை இன்று சில வீடுகளுக்குள்ளே பார்க்கிறோம். அதனால் தான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ், எல்லா பாவங்களுக்கும் தாயாக இருப்பதே பொறாமைதான். ஏனென்றால் அன்பு சகோதரர்களே, எல்லோருடைய உள்ளத்திலும் பொறாமை வரத்தான் செய்யும், என்றால் மனிதன் என்ற அடிப்படையிலே. எனவே அந்த பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது, அதை உள்ளத்தை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கிறான், கொடுக்கிறவன் அல்லாஹ் தான், எங்களால முடியாது என்று சந்தோஷப்பட்டு அவருக்கு துஆ செய்ய வேண்டும். சகோதரர்களே, அவர் பேர்ல ஜெலஸ், அவர் பேர்ல பொறாமைப்பட்டு அவரை பற்றி குறை சொல்லுவதும், அவரை பற்றி கோல் சொல்லி திரிவதும், அல்லது மறைந்திருந்து சில அநியாயங்கள் செய்வதும் அல்லாஹ் இதை பொறுக்க மாட்டான். அன்பு சகோதரர்களே, பிறருக்கு அநியாயம் செய்கிறவன் அல்லாஹ் அவருக்கு நிச்சயமாக அவரிடத்திலே பழி வாங்குவான் என்பதை நாங்கள் குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து விளங்குகிறோம். எனவே நல்ல பண்புள்ளவர்களாக, பிறர் மீது பொறாமை படாதவர்களாக, பிறருடைய குறை தேடாதவர்களாக, குறையை கண்டால் மறைக்கிறவர்களாக, அன்பு சகோதரர்களே, இத்தகைய நல்ல இஸ்லாமிய பண்புள்ளவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நல்ல பண்புள்ளவர்களாக நாங்கள் ஆகுவதற்கு முயற்சி எடுப்போமாக. கெட்ட குணங்கள் இருந்து விலகி நடக்க யா அல்லாஹ் எங்களுக்கு துணை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களில் ஈமானை நிரப்புவாயாக. உன்னுடைய பயத்தை எங்களுடைய உள்ளங்களிலே நிரப்பி விடுவாயாக. ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய, மூமினுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்புகளை யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களையும் சொர்க்கவாசிகளாக, சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. பிறருக்கு நாங்கள் ஏதாவது குற்றம் இழைத்திருப்போம், அதற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாத யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயா. இந்த நாட்டிலே யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவாயா. எங்களை சூழ உள்ள முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுடைய உள்ளத்திலே எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது அவர்கள் இரக்கப்படுகிறவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் முழுவலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா. ஆமீன். வாஸ்ஸலு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.